சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. அத்தியாயம் 6. வனப்பு, சிரிப்பு, உச்சரிப்பு. பட்டு திரைச்சிலையால் உடலை மூடி மாலை கதிரவனின் பொற்கதிர்கள் போன்ற மயிரிழைகளை திரட்டி கொண்டையிட்டதால் ஏற்பட்ட யவனராணியின் இணையற்ற வனப்பு, மலர் விழிகளில் சற்றே துளிர்த்த சிரிப்பு, செம்பருத்தி சிவப்பு கொண்ட இதழ்களில் இருந்து உதிர்ந்த தமிழ் மொழியின் மதுரமான உச்சரிப்பு, இவற்றால் சொர்க்கலோகத்தில் சஞ்சரித்த இளம் செழியன் தமிழகத்தில் மகத்தான கரங்கள் எத்தனை தூரம் வரை நீண்டு கிடக்கின்றன என்பதையும், தமிழ் அமுதமும் கலை செல்வமும் எந்தெந்த இடங்களை நாடி பெரும் தென்றலை வீசி மகிழ்ச்சி அளித்திருக்கின்றன என்பதையும் எண்ணி பார்த்து பார்த்து பூரித்து போனான். அத்தோடு மனித வரலாற்று மேடையில் தமிழ் பெருமக்கள் அரசு செலுத்தும் பொற்காலத்தில் தான் வாழ்வதை பற்றி பெருமிதமும் கொண்டானாதலால் அவன் வதனத்திலே அதுவரையில் இல்லாத பெரும் சோதி ஒன்று படர்ந்தது. கன உலகத்தில் சஞ்சரித்த இதயம் கண்களில் பார்வையையும் அங்கு அழைத்து சென்றது. கிறிஸ்துவுக்கு பின்பு தோன்றிய 2வது நூற்றாண்டின் இடைக்காலம் நெடுஞ்செழியன என்ன, அந்த காலத்தை பற்றி நினைக்கும் எந்த தமிழனையும் பெருமையடையும் அந்த பொற்காலத்துக்கு அழைத்து செல்லும் நற்காலம்தான். சிறு புத்தி இல்லாமல் தமிழர்கள் பெரும் புத்தியோடு உலகத்திற்கு ஒளி காட்டி வாழ்ந்த காலம் அது. அந்த ஒளியை நாடி திரைக்கடலோடி மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் பல நாட்டு மக்கள், பல சாதி மக்கள் தமிழகத்தை நாடி வந்த காலம். தமிழர்கள் கொள்ளையர்களிடம் கை கட்டி சேவகம் செய்ததை வலியுறுத்தும் சமீப கால வரலாறு அல்லாது. மேல் நாடுகளில் இருந்தும் வெள்ளையர் வந்து தமிழ் மக்களிடம் கை கட்டி சேவகம் செய்து பொன்னும் பொருளும் ஊதியமாக பெற்று வாழ்ந்த பொற்காலம். அந்த தமிழகத்திலும் சோழர் மன்னர்களின் பூம்புகார் நகரத்திலே வெள்ளையர்களான கிரேக்க, ரோம, யவனர்கள் கோட்டை காவலராகவும் படை வீரர்களாகவும் ஊழியம் புரிந்து சோழ மன்னர்களின் அரசை பேரரசாக பெருக்குவதிலும் நாட்டை காப்பதிலும் பெருமை கொண்ட காலம். தமிழகத்தின் கடலிலிருந்து வீசிய தென்மேற்கு பருவ காற்று இப்பாலஸ் என்ற கிரேக்க கடலோடியை பத்திரமாக மிளகு விளையும் தமிழகத்தின் மேற்கு பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்ததால் அந்த பருவ காற்றுக்கே ஹிப்பாலஸ் என்ற பெயரை மேல்நாட்டார் சூட்டி தமிழகத்தை கொண்டாடிய காலம். தமிழர் செய்தது எல்லாம் சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட சிறப்பான காலம். பெரும் சாம்ராஜ்யமான ரோமாபுரி பேரரசி வருடா வருடம் 480,979 ஆங்கில பொன்களுக்கு சமமான 5.5 கோடி செஸ்டர்களுக்கு தமிழர்களிடமிருந்து சரக்கு வாங்கி இத்தனை பொற்காசுகள் தமிழகத்துக்கு பிரதி வருடமும் போனால் சாம்ராஜ்யம் ஓட்டாண்டியாகிவிடுமே என்று கலங்கிய காலம். அப்படி கலங்கிய போதிலும் தமிழகத்திலிருந்து கிரேக்க ரோம வணிகர்கள் வாங்கிய சரக்குகள் அந்த நாடுகளில் 100 மடங்கு அதிக விலைக்கு விற்றதால் அந்த வாணிபத்தை யவன அரசர்கள் தடுக்க முடியாமலும் திண்டாடிய காலம். இப்படி பொருட்சிறப்பாலும் கலை சிறப்பாலும் தமிழகம் நிகரற்று விளங்கிய மகோன்னத காலம் அது. அந்த காலத்தையும் அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினம் இருந்த செழிப்பையும் எண்ணி கனவில் ஆழ்ந்துவிட்ட இளம் சொழியன், இந்த காவிரி பூம்பட்டினமா யவனர்கள் கைகளுக்கு மாறப்போகிறது என்று திகைத்தது அல்லாமல், மாற்றார் கைகளுக்கு பூம்புகார் மாறினால் மக்கள் கதி என்னவாகும் என்பதை நினைத்து பெரும் திகிலும் கொண்டார். அப்படி புகாரை மாற்றார் கை கொள்வதால் விளையக்கூடிய அபாய நிலைமையையும் அவன் கண் முன்னால் எழுந்து நிற்கவே பொன்னை பற்றி அவன் கவலைப்படவில்லை, பொருளை பற்றி அவன் கவலைப்படவில்லை, தான் பிறந்த இந்த மண்ணையும் பற்றியும் தன்னோடு வாழ்ந்த தமிழ் பெருமக்களை பற்றியுமே கவலைப்பட்டான். பூம்புகார் பொன்னை ஒரு பொருளாக மதிக்காதிருந்த காலம் அது. அகுணர் வியன் முற்றத்து சுடர்நுதல் மடநோக்கின் நேரிழை மகளிர் உணங்குணா கவரும் கோழியறிந்த கொடுங்கார் கணுங்குழை என்று பட்டினப்பாலை ஆசிரியரே வியந்து நிற்கின்றார். அகன்ற வீட்டின் முன் தாழ்வாரத்தில் உலர்த்தியிருக்கும் உணா என்ற நெல்லை தின்னவரும் கோழிகளை ஓட்ட ஒளிச்சுடர் போன்ற அழகிய நெற்றிகளை உடைய பூம்புகார் பாவையர் கனத்த தங்கத்தினாலான தங்கள் காதணிகளை கழற்றி கூழாங்கற்களைப் போல எரிவார்கள் என்று ஒருத்தரங்கண்ணனாரே வியந்து பாடிய காலத்தில் பொண்ணுக்கு மதிப்பு ஏது? கோழி ஓட்டும் கூழாங்கற்கள் அல்லவா உலகத்தார் பெருமதிப்பு காட்டிய பொற்கட்டிகள்? பொன்னை விட நெல்லையும் அதுவிளையும் மண்ணையும் காக்கவே தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த பொற்காலம் தமிழகத்துக்கு தரையை தொட்ட அந்த யவனராணியினால் தவிடு பொடியாகும் என்றால், அவளை தன் வசத்தில் இருந்து விட்டுவிடுவதோ, யவனர்கள் அவளை தலைவியாக்கி கொண்டு புகாரை ஆள மதிப்பதோ நாட்டுக்கு செய்யும் பரம துரோகமாகும் என்பதை புரிந்து கொண்ட இளம் செழியன் இடையே குறுக்கிட்டு அந்த இருண்ட காலத்தில் தான் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி சிந்திக்கலானார். இளம்சேட் சென்னி இறந்து விட்டதாக கோட்டை தலைவன் சொன்னது பொய்யாக இருக்க முடியாது. இளவரசர் திருமாவளவன் மறைந்ததும் பொய்யாக இருக்க முடியாது. இருவரில் யார் அரசுரிமையில் இருந்தாலும் யவனனான கோட்டை தலைவன் என்னை சிறை செய்ய துணிவு கொள்ள மாட்டான். தவிர அந்த யவன டைபீரியஸும் வந்திருக்கிறான். நிலைமை மிக நெருக்கடிதான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட இளம்சழியன் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை யவனராணியை நோக்கி தன் கண்களை திருப்பினான். இப்பால சுயற்றிவிட்ட தீபச் சுடரின் ஒளி அவள் பொன்னிற கொண்டையில் விழுந்ததால் பொறுப்பாவையாகவே விளங்கிய அவள் எழில் வதனத்தில் விஷமத்தோடு விளையாடிய அந்த நீலமணி கண்கள் அப்பொழுதும் சிரித்து கொண்டிருந்தன. இதற்கு பலம் கூட்டி இஷ்டப்பட்டன போல் விரிந்து அவள் உதடுகள் முத்துப்பற்களின் ஓரங்களை மாத்திரம் லேசாக காட்டி நகைத்தன. அவள் அப்படிப்பட்ட புன்முறுவல் கூட்டி விஷம சிரிப்பு சிரித்ததாலும் தமிழிலேயே பேச தொடங்கி இளஞ்சழியனை திகைக்க வைத்து விட்டதாலும் நிலை குலைந்த அவன் சிந்தனை துளிகளை மீண்டும் சிதறடிக்கும் நோக்கத்துடன் மறுபடியும் கேட்டாள் யவன ராணி. படைத்தலைவருக்கு யோசனை பலமாக இருக்கிறதே. அந்த வார்த்தைகள் நல்ல தமிழில் பேசப்பட்டாலும் உச்சரிப்பு சற்று கொச்சையாக இருந்ததன் காரணமாக கிள்ளை மொழி போல வெளிவந்ததாலும் அவை கிளப்பிய அதிர்ச்சியால் ஒருமுறை உடல் சிலிர்த்த இளஞ்சழியன் மெல்ல தன்னை திடப்படுத்திக் கொண்டு, படைத்தலைவனா, நான் படைத்தலைவன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சற்று மூர்க்கத்துடனேயே வினவினார். யவனராணி ஜலதரங்கத்தின் ஸ்வர ஜாலங்களைப் போல கலகலவன இன்பமான நகைப்பு ஒளிகளை உதிர்த்தாள். இப்பொழுதுதானே ஹிப்பாலஸ் தங்களை படைத்தலைவர் என்று அழைத்தார். சற்று முன்பாக கோட்டை தலைவனும் தங்களை அப்படித்தானே அழைத்து விட்டு போனார் என்று கூறினாள். கோட்டை தலைவன் அழைத்தானா? உங்களுக்கு எப்படி தெரியும் அது? இளம்சழியன் கேட்டான் ஆச்சரியம் ததும்பும் குரலில். ஏன் தெரியாது? எனக்குத்தான் உங்கள் மொழி தெரியுமே என்றாள் யவனராணி. அதற்காக சொல்லவில்லை. நீங்கள் அப்பொழுது மயக்கமாயிருந்தேனா? எப்படி வார்த்தைகள் காதில் விழுந்தன என்று கேட்கின்றீர்கள்? அப்படித்தானே? முழு மயக்கமில்லை, பாதி சுய நினைவு இருந்தது. பின் ஏன் பேசவில்லை? நான் பேசியிருக்கலாம், ஆனால் பேச இஷ்டப்படவில்லை. ஏன்? நான் பேசியிருந்தால் நீங்கள் இப்பொழுது என்னோடு பேசிக் கொண்டிருக்க முடியாது படைத்தலைவரே. யவன வீரர்கள் உங்களை இங்கேயே வெட்டி போட்டிருப்பார்கள். இதை கேட்டு இளம்சழியன் பெரிதாக நகைத்து, யவனராணி, இளஞ்சழியனை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கூறிவிட்டு, வந்த யவன வீரர்கள் 4-5 பேர், நடந்ததை கவனித்தீர்கள் அல்லவா என்று சற்று அலட்சியமாகவும் வினவினான். யவனராணி உடனே பதில் சொல்லாமல் மயக்கமான பார்வை ஒன்றை அவன் மீது வீசியதோடு ஒருமுறை இதழ்களை கூட்டி பிரித்து சிரிக்கவும் சிரித்தாள். உங்கள் வீரத்தை பற்றி எனக்கு சந்தேகமில்லை படைத்தலைவரே. நீங்கள் கோட்டை தலைவன் கழுத்தில் கத்தியை வைத்து பயமுறுத்தி விரட்டியதையும் முழுக்க பார்க்க முடியாவிட்டாலும் அரை மயக்கத்தில் உங்கள் சொற்கள் மிக தெளிவாக கேட்டன. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நம்புங்கள். நான் அந்த வினாடியில் வாய்த்திருந்த 2 வார்த்தைகள் பேசியிருந்தால் கோட்டை தலைவன் உயிரை பற்றி மற்ற யவனர்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். 4 ஈட்டிகள் ஒரே காலத்தில் உங்கள் உடலில் பாய்ந்திருக்கும். அப்படி இந்த உடலை சின்னாபின்னப்படுத்த எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லிக் கொண்டு அவன் அருகில் வந்த யவனராணி அவன் தோள்களில் தன் 2 கைகளையும் வைத்து அவன் கண்களோடு தன் கண்களை சில வினாடிகள் உறவாட விட்டாள். அந்த நீலமணி கண்களின் மாயாஜாலம் எத்தனை மகிமை வாய்ந்தது என்பதை அந்த சில வினாடிகளில் புரிந்து கொண்டான் இளஞ்சழியன். கடலை விட ஆழமான அந்த கண்கள் ஏதோ பெரும் காந்தம் போல் சோழர் படை தலைவனை கவர்ந்து நின்றதால் அவன் அசையக்கூட சக்தி இல்லாதவனானான். அந்த சில வினாடிகளில் அவன் சிந்தனையிலிருந்து பூம்புகாரில் பெரும் கோட்டை வாயில்கள் மறைந்தன. தமிழர் பெருமை மறைந்தது. மணிவண்ணன் கோட்டமும் மறைந்தது. புகாரின் 2 ஒளிவிட்டு பெரும் நீர்பரப்போடு ஜொலித்த சூரிய குண்டம், சோமகுண்டம் எனும் 2 ஏரிகள் கூட மறைந்தன. தெரிந்தவை 2. சூரிய குண்டத்தையும் சோமகுண்டத்தையும் விட அதிகமாக ஒளிவிட்டுக் கொண்டிருந்த அந்த 2 கண்கள், அழகிய இமைகளுக்கு கீழே ஒளிவிட்ட அந்த நீலமணி கண்கள், அவற்றின் அழகை பருகி பருகி மயங்கிய இளம்சழியனை நோக்கி மதுர மொழிகள் மீண்டும் முதிர்ந்தன. படைத்தலைவரே, இந்த உடலை சின்னாபினப்படுத்த என் உள்ளம் இடம் தரவில்லை. ஏன் என்பது எனக்கு தெரியவில்லை. என்பதையும் மீறிய சக்தியால் தான் உம்மிடம் பிணைக்கப்பட்டிருக்கின்றேன். நம்மை பிணைத்திருப்பது விதி. அதிலிருந்து நீங்களோ நானோ கழன்று கொள்ள முடியாது என்று ஏதோ சொப்பனத்தில் பேசுபவள் போல பேசினாள் யவனராணி. விதி என்று அந்த ஒற்றை சொல் இளஞ்சழியனை சுற்றியிருந்த மாயையை பட்டென்று அறுக்கவே, விதி! இத்தனை நேரம் ஹிப்பாலஸ் உளறிய அதே விதி என்று அவன் ஆத்திரத்தில் பேசிக் கொண்டு அவள் கைகளை தன் தோள்களிலிருந்து அகற்றினான். ஹிப்பாலஸ் உளறினானா? ஆச்சரியத்தோடு வினவினாள் யவனராணி. ஆம், விதியின் வலிமையை பற்றி சொன்னான். இதில் சந்தேகம் இருக்கிறதா உங்களுக்கு? சந்தேகம் இல்லை. விதியை நான் நம்பவில்லை. நம்பவில்லையா? அடியோடு நம்பவில்லை. ஏன்? நம்புவதற்கு ஆதாரம் இல்லை. யவனராணி இளம்சழியன் மீது ஆச்சரியம் நன்றாக சுடர்விட்டு தன் சுட்டி விழிகளை நாட்டினாள். இன்றைய இரவில் கிடைத்த ஆதாரங்களை விட வேறென்ன ஆதாரம் வேண்டும் உங்களுக்கு என்று வினவினாள். ஆதாரங்களா? என்ன கிடைத்து விட்டன என்று கேட்டான் இளஞ்சழியன். முதலில் நான் கிடைத்தேன். எத்தனையோ பேர் கடலோரத்தில் நடமாடுகின்றார்கள். இப்படி இருக்க உங்கள் காலில் மட்டும் நான் தட்டுப்படுவானேன்? நான் வந்ததும் வராததுமாக நான் இறந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கும் டைபீரியஸ் இதே ஊருக்கு வருவானேன்? இருவரும் தான் வந்தோம். வந்ததும் உங்கள் மன்னன் இறப்பானேன், மகன்தான் மறைவானேன். தொகுத்து பாருங்கள் படைத்தலைவரே. மனித வாழ்க்கையின் நிகழ்ச்சிகள் விதி என்னும் கயிற்றால் கோர்க்கப்படுகின்றன. அதை கோர்ப்பது நமக்கு அப்பாற்பட்ட சக்தி. அதன் பிடியிலிருந்து நாம் மீள முடியாது. நீங்களும் நானும் விதியால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வு அவ்வப்பொழுது பிரிவுபட்டாலும் மீண்டும் மீண்டும் மோதியே தீரும் என்று மாடி தளத்துக்காக கண்களை உயர்த்தி ஏதோ தெய்வ பலத்தால் பேசுபவள் போல் பேசினாள் யவனராணி. விதியில் என்றுமே நம்பிக்கை இல்லாத இளம்சொழியின் இதயத்தில் கூட இந்த விபரங்கள் சிறிது சலனத்தை அளித்தாலும் அவன் தன் பிடிவாதத்தை விடாமல் பேச்சை மாற்றி, அது கிடைக்கட்டும், விதியை பற்றி அப்புறம் விவாதிப்போம். முதலில் இதை சொல்லுங்கள், எதற்காக தமிழகம் வந்தீர்கள் என்றான். அது என் விதி என்றாள் யவனராணி. விதியா? மீண்டும் விதி என்று அழுத்து கொண்டான் இளம்சொழியன். அழுத்து கொண்டு பயனில்லை படைத்தலைவரே. நான் பிறந்த போது உங்கள் நாட்டு வட எல்லை கணக்குப்படி 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்தன என்று எங்கள் நாட்டு சோதிடர்கள் கூறினார்கள். அதனால் என்ன? 5 கிரகங்கள் உச்சத்தில் இருப்பவர் அரசு பீடத்தில் அமர்வார்கள். அமர்வதுதானே? எங்கள் நாட்டில் நான் அரசு பீடத்தில் அமர முடியாது. நான் குடும்பத்தில் கடைசி பெண். எனக்கு அண்ணன்மார்கள் 3 இருக்கின்றார்கள். அப்படியானால் எந்த நாட்டுக்கு ராணியாக உத்தேசம்? இந்த நாட்டுக்கு? இளம்சழியன் கண்கள் கோபத்தையும் இகழ்ச்சியையும் கலந்து உதிர்த்ததன்றி உதடுகளும் கடும் சொற்களை கக்க தொடங்கின. உங்களுக்கு பைத்தியம் ஏதுமில்லையே என்று வினவினார். பைத்தியம் ஏதுமில்லை படைத்தலைவரே. இந்த நாட்டு யவனர்களை ஆள ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவி வேண்டியிருந்தது. அதற்காக 5 கிரகங்கள் உச்சமாகியுள்ள காலத்தில் பிறந்த என்னை கிரேக்க குருமார்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதன்படி இங்குள்ள யவனர்களின் ராணியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். குழந்தை பருவத்திலிருந்தே இந்த நாட்டு மொழி எனக்கு பயில்விக்கப்பட்டது. உங்கள் மொழியை சரளமாக பேசுவேன். இங்குள்ள பழக்க வழக்கங்களை நான் நன்றாக அறிவேன். சரியான வயது வந்துவிட்டதால் என் பெற்றோர் என்னை இங்கு அனுப்ப கப்பல் தயாரித்து தகுந்த துணையோடு அனுப்பினார்கள் என்றாள் யவனராணி. இப்போது இளஞ்சொழியன், துணை கப்பல்கள் வந்ததாக தெரியவில்லையே என்றான். டைபீரியஸ் இருக்கும் போது துணை கப்பல்கள் எதற்கு? அவனே பெரிய துணைதான் என்றாள் யவனராணி. அப்படியானால் உங்கள் கப்பல் உடைய காரணம்? காவிரி பூப்பட்டினத்துக்கு 3 காதம் இருக்கையில் கொள்ளை கப்பல்கள் எங்களை வளைத்துக் கொண்டன. பந்தங்கள் பூட்டிய எரியம்புகள் 1000 எங்கள் மரக்கலத்தின் மீது வீசப்பட்டன. மரக்கலம் தீப்பிடித்து பக்கவாட்டில் இருந்த வைர மரங்கள் வெடித்தன. வீரர்கள் பலர் விஷ அம்புகளுக்கு இரையாயினர். அத்தனையிலும் சுக்கானை பிடித்து கப்பலை வெகு வேகமாக ஓட்டி டைபீரியஸ் என்னை தப்ப செய்தான். வெடித்த ஒரு மரத்துண்டில் என்னை பிணைத்து மிதக்க விட்டான். கடைசியாக ஒரு முறை அவனை பார்த்தேன் என்று யவனராணி உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகளை நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தாள். ஆம், கடைசி முறையாக பார்த்தபோது கப்பல் பெரும் ஜுவாலையோடு எரிந்து கொண்டிருந்தது. அதன் நடுவே நெருப்பினால் சூழப்பட்ட போர் தேவதையைப் போல் டைபீரியஸ் நின்று கொண்டிருந்தான். கப்பல் வெடித்து நீரில் ஜுவாலையோடு இறங்கிய போது டைபீரியஸும் அத்தோடு இறங்கினான். நான் கண்களை மூடிக்கொண்டேன். கடலின் அலைகள் என்னை இழுத்து சென்றன. அந்த டைபீரியஸ் உயிரோடு கரை சேர்வான் என்று எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது படைத்தலைவரே, தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், குருமார்கள் சொன்னது பொய்யாகாது என்று தெரியும். எங்கள் யவன குருமார்கள் சொன்னது எப்படி பொய்யாகும்? என்ன சொன்னார்கள் குருமார்கள் என்றான் இளஞ்சலியான். இந்த மண்ணை மிதித்த தினத்திலேயே இங்குள்ள யவனர்களுக்கு நான் ராணியாவேன் என்று சொன்னார்கள் என்றாள் யவனராணி. அடுத்தபடி என் ஆணையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொன்னார்கள். இதை கேட்டு இளஞ்சலியன் பெரிதாக நகைத்துவிட்டு யவனராணியை நோக்கி, குருமார்கள் குருமார்கள் சொன்னது தவறு. நான் தப்புவேன் ராணி. இதோ இருக்கிறது என் வாள் என்று சொல்லிக்கொண்டு மஞ்சத்தில் கிடந்த வாளை எடுத்து இடையில் கட்டிக்கொண்டு, ராணி புறப்படுங்கள் என்று அவள் கையை பிடித்தான். எங்கு புறப்பட வேண்டும் என்று வினவினாள் ராணி. எந்த யவனனும் உங்களை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகிறேன் என்று அவளை இழுத்தான். அடுத்த கணம் ஹிப்பாலஸ் பெரிதாக நகைத்தான். ராணியும் அவனோடு சேர்ந்து நகைத்தாள். அந்த இருவர் சிரிப்புக்கும் காரணம் தெரியாமல் மலைத்த இளம்சழியனின் இதயம் கோபத்தால் அதிகமாக துடித்தது. அந்த துடிப்புக்கு தாளம் போடுவன போல் மாளிகைக்கு வெளியே இருந்த சாலையில் குதிரைகளின் காலடி சத்தம் பலமாக கேட்டன. என்ன ஹிப்பாலஸ் இது என்று சீற்றத்தோடு வினவிய இளம் சழியனை நோக்கி ஹிப்பாலஸ்,
வீதி படைத்தலைவரே, கோட்டை தலைவன் படை வீரர்களோடு இந்த மாளிகையை சூழ்ந்து கொள்ள வருகிறான். அவன் காலையில் வருவதாக சொல்லி போனானே என்று நினைக்கின்றீர்களா? அது ஏமாற்று வித்தை. ராணி இந்த இடத்தில் இருப்பது தெரிந்த பின் அவன் ஒரு வினாடி சும்மா இருக்க முடியாது. யவனர்களை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இனி இந்த இடத்திலிருந்து நீங்களோ நானும் தப்ப முடியாது
என்று விளக்கினான். அந்த விளக்கத்தை தொடர்ந்து அவன் முகத்தில் சிரிப்பு மறைந்தது, பெரும் கிளி படர்ந்தது. அவன் கூறியபடி நிகழ்ச்சிகள் மின்னல் வேகத்தில் நடந்தேறின. யவனர்களின் பெரும் கூட்டம் சில வினாடிகளில் இளஞ்சழியனின் மாளிகையை சூழ்ந்து கொண்டது. மற்றும் சில வினாடிகளில் பின்புற தோட்டச் சுவர்களின் வழியாக குதித்த பல யவன வீரர்கள் மாளிகைக்குள் நுழைந்து விட்டார்கள். அடுத்த வினாடி அறை வரையில் எட்டிய ஆயுதங்களின் உரசலாலும் காலடி சத்தங்களாலும் யவன வீரர்களில் சிலர் மாடிப்படிகளில் தங்களை சிறை செய்ய தூரிதமாக வருகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டான் இளம் செழியன். யவன ராணியின் வனப்பு, மலர்விழி சிரிப்பு, அமுத மொழி உச்சரிப்பு, இவற்றில் தான் கொண்ட மயக்கத்தில் இத்தனை நேரம் தாமதப்பட்டது, எந்த அபாயத்தில் தன்னை சிக்க வைத்து விட்டது என்பதை நினைத்த இளம் செழியனின் மனம் தன்னை தானே வெறுத்தது. அந்த வெறுப்புக்கு சுருதி கூட்ட இஷ்டப்பட்டவர்கள் போல மாடிப்படிகளில் ஆயுதம் தாங்கிய யவன வீரர்கள் மிக துரிதமாக ஏறி வந்தார்கள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.